ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 98வது திருப்பாடல். கறந்தது எங்கே? காதல் வாழ்க்கையில் களவு என்றும் கற்பு என்றும் இரண்டு பிரிவுகள் உண்டு. அடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாமல் இறைவன் திருவருளையே துணையாக நின்று கூட்டுவிக்க பண்பும் எழிலும் பொருந்திய ஒருவனும் ஒருத்தியும் தாமே சந்தித்து ஒன்றுபட்டு காதல் செய்யும் நிகழ்ச்சியை களவு காதல் என்பார்கள். இவ்வாறு ஒன்றுபட்ட காதலர்கள் பின்பு திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துவார்கள். இதை கற்பொழுக்கம் என்று சொல்வார்கள். இவ்வாறு இலக்கணங்களாலும் இலக்கியங்களாலும் உணரப்படும் காதல் வாழ்க்கையில் திருமணம் செய்து கொண்டு வாழும் கற்பு காலத்தில் காதலர்கள் கூடுதலும் பிரிதலும் ஊடுதலும் இருக்கும். கூடுவதும் பிரிவதும் களவு கற்பு என்ற இரண்டு வகை வாழ்க்கைகளும் இருப்பினும் ஊடல் என்பது கற்பு காலத்தில் மட்டும்தான் நிகழும். கணவனும் மனைவியுமாக வாழும் காலத்தில் கணவனுடைய செயலில் ஐயமுற்று மனைவி சினந்து அவனுடன் பேசாமல் இருப்பாள். இதுதான் ஊடல் எனப்படுவது. இப்படிப்பட்ட ஊடல் இறைவனுக்கும் இறைவிக்கும் உண்டு என்கிறார் அபிராமிப்பட்டர். இறைவன் அம்பிகையின் ஊடலை நீக்கும் பொருட்டு செய்யும் செயல்களை நினைக்கிறார் அபிராமிப்பட்டர். அதற்கு அம்பிகையிடமே ஒரு வினாவை சமர்ப்பிக்கிறார். அம்பிகையின் ஊடலை தீர்க்கும் பொருட்டு இறைவன் அவளை நெருங்குகிறான். அம்பிகையை படுத்து இருக்கிறாள். பெருமான் அவளை அணுகி மெல்ல அவள் காலை வருடுகிறான். அப்படியும் அம்பிகையின் ஊடல் தணியவில்லை. வேறு வகையில் அவள் உள்ளத்தை குழைக்க வழியில்லை என்று கண்டு அவள் திருவடி தாமரைகளை வணங்குகிறான். தன் தலையில் அணிந்து கொள்கிறான். சங்கரன் திருக்கரத்தில் தீயையும் திருமுடியில் கங்கையும் வைத்திருக்கிறான். அம்மையின் திருவடி தாமரை போல் மென்மையாகவும் தன்மையாகவும் இருக்கும். கையில் அக்னியை ஏந்தியபடி சிவபெருமான் அந்த திருவடியை வருட முடியுமா? அதை எங்கேயாவது வைத்துவிட்டு கையில் அதனால் உறைந்த சூடு நன்றாக ஆறிய பிறகுதானே வருட முடியும். அது எங்கே மறைத்து வைத்திருக்கிறான்? அதன் பிறகு பெருமான் அம்பிகையை வணங்குகிறான். அப்போது அவன் தலையில் கங்கை இருந்தால் மாற்றாளை கண்டு அம்பிகைக்கு கோபம் வராதோ? ஊழல் பின்னும் அதிகமாகுமே, அது மீண்டும் குறையாதே. இதை அறிந்து கொண்டு அந்த கங்கையையும் அப்பெருமான் எங்கேயோ மறைத்து வைத்திருப்பான், அது எங்கே மறைந்தது என்கிறார் அபிராமிப்பட்டர். கையினால் திருவடியை வருட தடையாக இருப்பது தீ, விழுந்து வணங்கும் போது தடையாக இருப்பது கங்கை. இந்த இரண்டையும் மறைத்து வைக்காமல் வந்திருந்தால் இறைவனுடைய முயற்சி பலிக்காது, அம்பிகையின் ஊடல் தீராது. ஆகவே அந்த இரண்டையும் எங்கேனும் மறைத்து வைத்த பிறகே இறைவன் தன் துணைவியின் ஊடலை தீர்க்க முனைந்திருப்பான். அவற்றை எங்கே மறைத்து வைத்திருப்பான்? அவைகளாக மறைந்து விட்டனவா? எங்கே மறைந்தன என்கிறார் அபிராமிப்பட்டர். குழந்தைக்கு தந்தையிடம் கண்ட கேள்வியை கேட்பதற்கு பயமாக இருக்கும். தாயிடம் சர்வ சுதந்திரத்தோடு எதையும் கேட்கும். அபிராமிப்பட்டராகிய குழந்தை தன்னுடைய சந்தேகத்தை தாயிடமே கேட்கிறது. அப்பா உன்னிடம் வரும்போது அந்த தீயும் கங்கையும் எங்கே மறைந்து போயின என்று கேட்கிறது. அந்த கேள்வியே இங்கு பாடலாக வடிவெடுக்கிறது. ஆனால் அந்த பாடலை தைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே என்று அமைக்கிறார். பிறகு இந்த பாடலை மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒருகாலும் விரகரதங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்கியிலே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அதாவது அம்பிகை மெய்யையே என்னும் அன்பர்களின் நெஞ்சில் புகுந்து நிற்பாள். அவ்வாறின்றி வஞ்சகமும் பொய்மையும் நிறைந்தவர்களின் நெஞ்சில் புகமாட்டாள். அவள் இளமையை உடையவள், பூங்குயில் போல இனிமையான குரலை உடையவள். முள்ளுச் செடிகளிலும் பயனற்ற மரங்களிலும் குயில் சென்று தங்காது. மலரையும் கனிகளையும் உடைய மாமரங்களிலும் அவை போன்ற பிற மரங்களிலும் தங்கும். அதுபோல மெய்மணக்கும் நெஞ்சில் தங்குபோல் அம்பிகை அன்பர்கள் நெஞ்சில் இனிய ஓசை புலப்படும்படி உறைவாள். அம்பிகையை மனம் ஒருங்கி தியானம் செய்பவர்களுக்கு இன்னொலிகள் கேட்கும். இவற்றையெல்லாம் எண்ணி அபிராமிப்பட்டர் அம்பிகையை கீழ்கண்டவாறு விடுக்கிறார். அதாவது மெய்வந்த நெஞ்சின் நல்லால் ஒருகாலும் விரகரதங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இங்கனம் அம்பிகையின் திருவுருளை பெறுவதற்காக சிவபெருமானே இயங்கி பணிகிறார் என்பதை கருவாக வைத்து அபிராமிப்பட்டர் அருளிச்சத்து இந்த பாடலானது தமிழ் இலக்கண அந்தாதி செயலாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை அவர் சொன்ன இலக்கண நடையிலேயே நாமும் ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமா வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.